நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
ஆஸ்திரேலியாவின் அதிகாரப்பூர்வ வட்டி வீதம் தொடர்ந்தும் அதிகரித்துக் கொண்டே செல்வதால் நாட்டின் பொருளாதாரத்தில் ஏற்படுகின்ற உடனடி தாக்கம் தொடர்பிலும், வட்டி வீத உயர்வால் வீட்டு விலைகள் குறைந்து வருவது தொடர்பிலும், பொருளியல் துறையில் பல ஆண்டு அனுபவம் வாய்ந்தவரான பெர்த் நகரைச் சேர்ந்த அப்பு கோவிந்தராஜன் அவர்களுடன் உரையாடுவோம். வணக்கம் அப்பு கோவிந்தராஜன் அவர்களே.
வணக்கம் ரேணுகா.
ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் மிக குறைவாக இருந்த வட்டி வீதம் இப்போது தொடர்ந்து ஏறிக்கொண்டே செல்கிறது. ரிசர்வ் வங்கி இந்த வட்டி வீதத்தை ஏற்றிக்கொண்டே செல்கிறது. இதன் காரணமாக தனியார் வங்கிகள் கடனுக்கான வட்டி வீதத்தையும் உயர்த்தி கொண்டே செல்கின்றன. இப்படியாக வட்டி ஏறிக்கொண்டே போவதால் பொருளாதாரத்தில் உடனடியாக ஏற்படுகின்ற மாற்றம் பற்றி முதலில் பேசுவோம். அந்த மாற்றம் பற்றி எங்களுக்கு விளக்குங்கள்.
ஆமா, இது பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல வந்து இதனால என்ன மாற்றம் உடனடியாக நீங்கள் கேட்டிருக்கீங்க, எப்படி ஏற்படும், என்ன ஏற்படும்னு. ஏற்கனவே இப்போ ஆஸ்திரேலியாவிலையும் சரி உலக அளவுலையும் சரி பணவீக்கம்ன்றது வந்து ஒரு பெரிய எல்லாருக்குமே அதை பற்றி தெரிஞ்சிருக்கு. இப்போ பணவீக்கம்னா என்ன அப்படின்றது, பணவீக்கத்தினால எல்லா பொருட்களோட விலைகள் சேவைகளோட விலை எல்லாமே ஏறி இருக்கு. அதனால மக்கள் வந்து ஏற்கனவே நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா விலை வந்து அதிகமாகும் போது நம்மளோட செலவு வந்து அதிகமாகுது. அதையே ஓரளவுக்கு தாங்க முடியாமல் நம்ம பயணப்பட்டுட்டு இருக்கோம். அந்த சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கடன் வந்து வட்டி வந்து உயர்த்திட்டாங்க. ஏன்னா ரிசர்வ் வங்கி வந்து அவங்களோட கேஷ் ரேட்டை ஏற்றினதால தனியார் வங்கிகள் வந்து வீட்டோட கடனுக்கான வட்டியை ஏற்றிட்டாங்க. அது வந்து நமக்கு இன்னும் மேலும் சுமையை அதிகப்படுத்துது. அது அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த 2-3 மாதத்துல அடுத்தடுத்து ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. ஏற்றும் போது நம்ம மாதிரி ஒரு சாதாரண ஒரு மக்களால் அந்த ஏற்றத்தை வந்து தாங்க முடியல. இது ஒரு பெரிய மாற்றமா ஏற்பட்டிருக்கு இந்த 2-3 மாசத்துல நான் சொல்றது. ஸோ இதனால என்ன ஆகும் பொருளாதாரத்துல பாத்தீங்கன்னாக்கா, பணவீக்கத்தினால ஒரு செலவு அதிகரிக்குது, எல்லாத்தையும் அதிகம் கொடுத்து வாங்குறீங்க, வட்டி அதிகமா கட்ட வேண்டியதா இருக்கு. அப்ப என்னாவது உங்ககிட்ட இருக்கிற பணம் வந்து இதுக்கே போயிடுது. உங்ககிட்ட வாங்குற சக்தி வந்து பொதுவாக மக்களுக்கு வந்து வாங்குற சக்தி வந்து இதுல குறைஞ்சு போயிடும். இதுதான் உடனடியாக நம்ம பாக்குற பாதிப்பு. ஸோ இதனால வந்து என்ன ஆகும், இம்பாக்ட் என்ன, வாங்குற சக்தி குறைஞ்சிருச்சு, சரி வாங்காம எப்படி நம்ம சமாளிக்க முடியுமா, நம்ம செலவு பண்ண வேண்டிய ஐட்டம்லாம் செலவு பண்ணி தான் ஆகணும், சாப்பிட வேண்டியது சாப்பிட்டு தான் ஆகணும், சிலதை வாங்க வேண்டியதை வாங்கி தான் ஆகணும், ஃபீஸ் கட்டணும்னா கட்டி தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் நம்ம குறைச்சிக்கிறதுக்கு முக்கியமானதான் நம்ம குறைக்க முடியும். சரி என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனையினால மக்கள் வந்து செலவை தள்ளி போடுவாங்க. சரி பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு வீட்டுக்கு நினைச்சிருப்பாங்க, சரி அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம், நம்ம காசு இல்லை இப்போ. அப்ப என்ன ஆகும், அந்த பெயிண்ட் பண்ற பிசினஸ் பண்றவங்களுக்கு பிசினஸ் கிடைக்காது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இது மாதிரி நிறைய செலவை வந்து தள்ளி போடுவாங்க அல்லது தவிர்த்துருவாங்க, வேண்டாம் இப்போதைக்கு நம்ம வேண்டாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம போயிட்டு இருக்கோம். இதனால என்ன பாதிப்பு, அதாவது இது ஒரு செயின் எஃபெக்ட் மாதிரி என்னாகுனா, இதனால வந்து வியாபாரிகளுக்கு வந்து வியாபாரம் குறையும், லாபம் குறையும், அவங்க வியாபாரம் பாதிக்கும். ஏன்னா மக்களோட வாங்கும் சக்தி குறையும் போது வியாபாரம் குறையும். வியாபாரம் குறையும் போது என்னாகுனா பிஸ்னஸ் அவங்களோட வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. இது மாதிரி ஒரு செயின் எஃபெக்டா இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்.
இதேவேளை இந்த வங்கிகள் வட்டியை ஏற்றுகின்ற போது வீட்டின் விலையில் இறக்கத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வீட்டின் விலை குறைந்து கொண்டே செல்வதை அவதானிக்க முடிகிறது. வட்டிக்கும் வீட்டு விலைக்கும் தொடர்பு என்ன என்று சொல்லுங்கள்.
ஆமா, இதுல பாத்தீங்கன்னா நம்ம வீடு வந்து ஒரு வீட்டை வந்து வாங்குறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு விலை கொடுத்து நம்ம வாங்குறோம். அந்த விலை வந்து ரெண்டு காரணிகள் வந்து நம்ம தீர்மானிக்குது. எவ்வளவு கொடுத்து நம்ம வாங்கறது, ஒரு 5 lakhs கொடுத்து 5 lakhs கொடுத்து நம்ம இந்த வீட்டை வாங்கலாமா, இல்லை 1 million கொடுத்து இந்த வீட்டை வாங்கலாமா அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் சந்தையில் வந்து நம்ம 2 காரணிகளை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை முடிவெடுக்கிறோம். ஒன்று வந்து நம்மக்கிட்ட இருக்கிற கையில் இருக்கிற பணம், அதாவது சேமிப்பு அல்லது நம்மக்கிட்ட ஒரு லாங் டர்மாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்க பணம். ரெண்டாவது வந்து கடன், நம்ம வாங்குறதுக்கான கடன் வாங்குற சக்தி எவ்வளோ வாங்க முடியும். சரி ஒரு தனி நபர் வந்து ஒரு 1 lakh rupees வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாரு, $1 lakh சம்பாதிக்கிறாரு, அவர் வந்து ஒரு இன்னைக்கு வந்து ஒரு 6 lakhs இல்லை 7 lakhs அவர் கடன் வாங்க முடியும். அவர்கிட்ட ஒரு 1 lakh rupees இருக்கு அப்படின்னா அவரால் 7 lakh rupees ஒரு வீட்டை வாங்க முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவர் வந்து டிசைட் பண்ணுவார் சரி நம்ம வாங்கலாம் அப்படின்னு. இப்போ கடன் வாங்குறத சக்தி வந்து குறையும் போது அவரால் வந்து வீடு வந்து அதிகமாக விலை கொடுத்து வாங்க முடியாது. இது வந்து ஒரு தனி நபர் மட்டும் இல்லை, பொதுவாக இப்போ இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா 3 பேர்ல வந்து ஒருத்தர் வந்து கடன் வச்சிருக்கிறதா புள்ளி விவரம் சொல்லுது. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில். இப்போ வட்டி விகிதம் வந்து ஏறும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நம்ம கடன் வாங்குற அளவு வந்து குறையும். கடன் வாங்குற அளவு குறையும் போது என்ன ஆகும்னா, வாங்குறதுக்கான மக்கள் வந்து குறைவாங்க. அது குறையும் போது வீட்டோட விலை வந்து குறையும் அப்படின்றது தான் பொருளாதாரத்தோட விதி. இதே சமயம் பார்த்தீங்கன்னா, வட்டி விகிதம் குறைவாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம கடன் அதிகமாக வாங்க முடியும். அதே மாதிரி நம்ம செலவு வந்து வட்டி கட்ட மாட்டோம் இல்லையா, வட்டி குறைவாக இருக்கும்போது அப்போ செலவை குறைச்சி தான் இருப்போம். சேவிங்ஸ் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கும், அப்போ பணப்பழக்கம் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும், இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வீட்டோட விலை வந்து ஏற ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லாருமே வாங்க ஆரம்பிக்கும் போது வீட்டோட விலை ஏறும். இந்த வட்டி விகிதம் ஏறும்போது பொதுவாக வீட்டோட விலை வந்து படிப்படியாக குறையும். அதுதான் இதோட தொடர்பு எனக்கா.
சரி, இப்படி பார்க்கிற போது வீட்டின் விலை குறைகின்ற போது நிறைய பேர் அதை வாங்குவதற்கு முற்படுவார்கள். எங்களுக்கு தேவைப்படுகின்ற வீடு இங்கே இருக்கிறதா அல்லது அதற்கு பற்றாக்குறையாக இருக்கிறதா?
பாத்தீங்கன்னாக்கா, நம்ம பொதுவா வந்து 2021 பன்னெண்டு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா டொல்லிங் வந்து மொத்தமா புது வீடு கட்டினது வந்து 181,000 வீடு வந்து கட்டியிருக்காங்க 2021 ஜூன்ல. அது பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு 2020 கம்பேர் பண்ணும்போது 11,000 வீடுகள் வந்து கம்மியா இருக்கு. ஸோ சென்ற ஆடு பார்த்தீங்கன்னா 170,000 வீடு கட்டியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஆண்டு 181,000. இது ஆனால் வந்து நம்மளோட ரிக்குவயர்மெண்ட், இப்போ இருக்கிற மக்கள் தொகையோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தேவைக்கு வந்து இது அதிகமாகவே இருக்கிறதா தான் புள்ளி விவரம் வந்து சொல்லுது. இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாப்புலேஷன் க்ரோத் வந்து 35,000 பேர் வந்து கடந்த கோவிட் பீரியட்லேருந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக ஒரு ஒரு வருஷமாக 35,000 மக்கள் வந்து கம்மியாக இருக்காங்க பிஃபோர் கோவிட்ல இருந்த மக்களோட அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து அதிகமாக நம்ம கிட்ட வீடுங்கள் வந்து இருக்கு. நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் புது வீடுங்க, நியூ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஹோமும் இருக்கு. ஸோ மக்கள் தொகை வந்து குறைஞ்சிட்டு இருக்கிற சுச்சுவேஷன்ல, ஸோ அதுக்கான வீடுகள் வந்து நமக்கு தாராளமாக இருக்குன்றது தான் நிதர்சன உண்மை.
அடுத்ததாக, இப்ப இந்த விலை மாற்றம் அல்லது விலை இறக்கம் இவற்றை பற்றி ஆஸ்திரேலியாவில் உள்ள பெரிய வங்கிகள், பெரிய பொருளியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள்?
ஆமா, பொதுவான கருத்து வந்து பாத்தீங்கன்னா, முக்கியமாக 4 தனியார் வங்கிகள், காம் பேங்க், வெஸ்பேக், எய்ம்செட், நேப். அவங்களோட இது என்னன்னா, அறிக்கை என்னன்னா, 2022 அதாவது இப்ப நடந்துட்டு இருக்க வருஷத்துல வந்து ஹவுஸ் பிரைஸ் வந்து 5-10% வந்து குறையும் அப்படின்றது தான் அவங்களோட மதிப்பீடு. அதாவது காம் பேங்கோட மதிப்பீடு, ஏஎன்ஸோட மதிப்பீடு வந்து 4% வந்து குறையும் அப்படின்னு. ஆனால் அவங்க குறையும்னு சொல்றது வந்து பொதுவாக ஒரு நேஷனல் இண்டெக்ஸாக கொடுக்குறாங்க, அதாவது ஆஸ்திரேலியா முழுவதும் சேர்ந்து ஒரு ஆவரேஜ் இண்டெக்ஷன் கொடுக்குறாங்க. ஆனால் இது வந்து சிட்டிஸில் குறையுமா அல்லது ரீஜனில் குறையுமா அல்லது சில ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா டாமினேட்டட் சபப்ஸ்லாம் இருக்குது அங்கெல்லாம் வந்து குறையுமா அப்படின்றத அவங்க சொல்லலை. பொதுவான மதிப்பீடு 5-10% குறையுன்றது காம் பேங்கோட மதிப்பீடு, ஏஞ்சர் வந்து 4%. ஏஎம்பின்னு அந்த ஃபைனான்ஷியல் கம்பெனி இருக்கு இல்லையா, இன்சூரன்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ், அவங்களோட மதிப்பீடு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 5% வந்து இது வந்து ஏறலாம் அல்லது இறங்கலாம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஆனால் வந்து அந்த கோர் லாஜிக்குன்னு அந்த இண்டெக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டி அனாலிஸ்ட் அண்ட் இண்டெக்ஸ், அவங்களோட ஒப்பீனியன் என்னென்னா, இது வந்து குறையறதுக்கான வாய்ப்பு வந்து 2022 குறைஞ்சிட்டு 2023 எண்டு வரைக்கும் அது குறையும். ஆனால் வந்து சிட்னி அண்ட் மெல்பர்னில் வந்து கொஞ்சம் தாக்கம் அதிகமாக இருக்கலாம், மற்ற சிட்டிஸில் வந்து கிராஜுவலாக தான் இருக்கும், ரொம்பலாம் குறையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிட்னி மெல்பர்ன் அதே சமயத்தில் ரீஜனல் ஏரியாஸில் வந்து கொஞ்சம் விலை ஏறலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஒரு, இதெல்லாம் அவங்களோட ப்ரிடிக்ஷன்ஸ் தான் ரேணுக்கா. இதெல்லாம் எந்த அளவுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றது நம்ம வந்து இதில் 1% மைனஸ் ப்ளஸ் எடுத்துக்கலாம். ஆனால் விலை குறையுன்றது ஒரு ஜென்ரல் ஓவரால் எக்கனாமிக் அனாலிஸ்டோட ஒரு கணிப்பு.
சரி, நிறைவாக நீங்கள் சொன்ன தரவுகளை விட இப்போ ஆஸ்திரேலியாவில் வீட்டின் விலைகள் பற்றி இப்போது எப்படி இருக்கின்றது என்பது பற்றி பொருளாதார தரவுகள் வெளிவந்திருக்கின்றனவா, அதை பற்றி சொல்ல முடியுமா?
ஆமாம், நிச்சயமா. இப்போ பார்த்தீங்கன்னா கோர் லாஜிக் ஹோம் வேல்யூ இண்டெக்ஸ் அப்படின்னு எவ்ரி மந்த், அதாவது மாதம் மாதம் வந்து ஒரு இண்டெக்ஸ் அறிக்கை கொடுக்குறாங்க. அதில் வந்து ஆஸ்திரேலியா முழுவதும் எப்படி இருக்கு, வீட்டோட விலை வந்து எப்படி இருக்கு, எத்தனை வீடுங்கள்லாம் விற்றுது, எத்தனை வீடு வாங்கினாங்க, அந்த மாதிரி ஒரு தரவு வச்சுருக்காங்க. அதே மாதிரி கேபிட்டல் சிட்டிஸ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிட்னி, மெல்பர்ன், அடிலேடு, கேன்பரா, பர்த்து, அப்புறம் இது டஸ்மேனியா, அந்த மாதிரி பிரிஸ்பர்ன். இந்த கேபிட்டல் சிட்டிஸில் வந்து எப்படி இருக்குது, ஒரு ஒரு சிட்டிஸ்லேயும் அனலைஸ் பண்ணி என்ன மாதிரி இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்றத அவங்க பண்ணுறாங்க. அதே மாதிரி ரீஜினல்ஸ், ஒரு ஒரு வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன்னா அதர் ரீஜினல் ஏரியாஸ், குயின்ஸ்லாண்ட்னா அதோட ரீஜனல் ஏரியா, சிட்டி இல்லாத பட்சத்தில் அதுவும் அவங்க டேட்டா எடுக்கிறாங்க. அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா கடந்த 2 மாதங்கள், அதாவது இப்போ ரீசண்ட்டு முடிஞ்ச ஜூனும் மேவும் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இது டிக்ளைன் ஆகிட்டு வருது, வீட்டோட விலை வந்து டிக்ளைன் ஆகிட்டு வருது அவங்களோட இண்டெக்ஸோட இதில். அது எல்லாமே ஆக்சுவல் டாட்டா தான், அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டாட்டா கிடையாது, ஆக்சுவல் டாட்டா. அது 0.6% வந்து 0.6 சதவீதம் குறைஞ்சிருக்கு. குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா சிட்னியில் வந்து 1.6% சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு, மெல்பர்னில் வந்து 1.1% குறைஞ்சிருக்கு, அடிலேட்டில் வந்து சிட்டியில் குறைஞ்சிருக்கு, ஆனால் ரீஜனலில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரீஜனலில் பார்த்தீங்கன்னா 1.3% வந்து ஏறி இருக்கு. மற்றபடி வந்து பர்த்து பிரிஸ்பர்னில் வந்து ரொம்ப அது மாற்றங்கள் இல்லை, ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை, அந்த மாதிரி நியூட்ரலாக இருக்குது. இதுதான் டேட்டா வந்திருக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸில் 2021-22 அதாவது 2021-22 ஃபினான்ஷியல் இயரில், ஃபினான்ஷியல் இயர்ல நம்ம ஜூன்லேருந்து ஜூலைலேருந்து ஜூன் வரைக்கும் அந்த வருஷத்தில் 11.2 அதாவது 11.2% உயர்ந்திருக்கு அதுக்கு முந்தின ஆண்டோட. அதுதான் டேட்டா எனக்கா.
சரி, மிக்க நன்றி அப்பு கோவிந்தராஜன் அவர்களே, தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். வணக்கம்.
நன்றி ரேணுகா. வணக்கம்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.